Alleluia. 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 பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7 இறை வசனங்கள் 36-50 வரை. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமணம் தைலம் கொண்ட படிகச்சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவிற்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளை நறுமணத் தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவர் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தினாரியமும் மற்றவர் 5 தினாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருந்தார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமணத் தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்தவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இந்தியா சுதந்திரமடைவதற்காக போராட்ட வேள்வியை நடத்தி கொண்டிருந்த காலம் அந்த காலம். மிகவும் இளவயது நிரம்பிய பகத்சிங் சிறையிலே அடைக்கப்படுகிறார். பகத்சிங்கத்திற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பகத்சிங் எதை பற்றியும் கவலைப்படாமல் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவரை தூக்கிலிடுவதற்கான நாள் மிகவும் நெருங்கிவிட்டதை உணர்த்துவதற்காக அந்த சிறைச்சாலையினுடைய உயரதிகாரி பகத்சிங்கை அணுகி அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். பகத்சிங், நீ ஒரு இளைஞன், இதோ உனக்கான தண்டனை நிறைவேற்றுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது. உன்னுடைய கடைசி ஆசை எதுவாக இருந்தாலும் சொல், அதை முடிந்தவரையும் நிறைவேற்றுவதற்கு முயல்கிறோம் என்று கூறுகிறார்கள். இது வாடிக்கையாக வழக்கமாக தூக்கு தண்டனை கைதிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த கேள்வி கேட்கப்படுவது இயல்பு, சட்டத்தின் ஒரு பகுதியாகவும் அது இருந்தது. எனவே பகத்சிங்கிடம் அந்த கேள்வியை கேட்டவுடன் பகத்சிங் தன்னுடைய சிறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, தான் அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த மற்ற சிறை கைதிகளையெல்லாம் பேணுவதற்காக, அதிலும் குறிப்பாக அவர்களுடைய கழிவறைகளை தூய்மை செய்கின்ற பணியை செய்து வந்த ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டியினுடைய கரத்திலே தனக்கு ஒரு ரொட்டி செய்து தர வேண்டும், அதை தான் உண்ண வேண்டும் என்று தன்னுடைய விசித்திரமான அந்த இறுதி ஆசையை அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த சிறை அதிகாரிக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சிறையிலே அடைக்கப்பட்ட இளைஞன் எவ்வாறு இப்படி ஒரு ஆசையை தன்னுடைய இறுதி ஆசையாக வெளிப்படுத்த முடியும் என்று அவர் வியக்கிறார். தன்னுடைய தாயினை பார்க்க ஆசைப்படலாம், அல்லது தன்னுடைய நண்பர்களை சந்திக்க ஆசைப்படலாம், அல்லது தாம் அன்பு செய்கின்ற யாரேனும் ஒருவரை அவர் சந்திக்க வேண்டும் என்று இறுதி ஆசையை வெளிப்படுத்தலாம் என்று எதிர்பார்த்த அந்த அதிகாரிக்கு அது ஒரு மாபெரும் ஏமாற்றமாக அமைகிறது. காரணம், சிறை கூடத்திலே மலம் கழிப்போரினுடைய அந்த கழிவறையை தூய்மை செய்கின்ற ஒரு பெண்ணை யாரும் மதிக்க மாட்டார்கள், அவரை ஒரு பொருட்டாக கூட கருத மாட்டார்கள். அவருடைய கரங்களினால் இவர் ரொட்டியை சுட்டு அதை உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே என்று அவர்கள் வியந்து போகிறார்கள். அவருடைய இறுதி ஆசை அதுவாக இருந்ததால் அதை நிறைவேற்றவும் முயல்கிறார்கள். அப்பொழுது அந்த அதிகாரி கேட்கிறார், கண்டிப்பாக நினைத்தபடியே அந்த பெண்மணி உனக்கு ரொட்டியை தயாரித்து கொடுப்பார், ஆனால் நீ எனக்கு சொல், ஏன் இப்படி ஒரு ஆசை உனக்கு எழுந்தது என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த இளைஞன் பகத்சிங் இறுதி தருவாயை நெருங்கிக் கொண்டு துட்கு கயிற்றை முத்தமிடுவதற்கு தயாராகி கொண்டிருந்த அவன் சொல்கிறான், இந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற எங்கள் யாருக்குமே மரியாதை இல்லை, எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களை நீங்கள் ஒரு பொருட்டாகவே நடத்த மாட்டீர்கள், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் எங்களை விட மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்ற அந்த பெண்மணி எங்களுடைய ஒவ்வொரு நாள் எங்களுடைய அந்த நாங்கள் கழிக்கின்ற வளத்தை தூய்மை செய்கின்ற ஒரு பணியை செய்கின்ற அந்த பெண்மணியும் மதிப்பிற்குரியவர், மனித மாண்புக்குரியவர், எந்த வகையிலும் எவருக்கும் அவர் குறைவானவர் அல்ல என்பதை இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அத்துணை சிறை கைதிகளுக்கும், எங்களையெல்லாம் கண்காணிக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற உங்களுக்கும் உணர்த்துவதற்கு இதை விட வேறு ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை என்று பகத்சிங் பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, தன் அந்த தாயானவள் அவருக்கு அதே போல் அவர் ஆசைப்பட்டது போல ரொட்டி சொட்டி கொடுக்கிறாள். அதை ஆசையோடு உண்டுவிட்டு பகத்சிங் தூக்கிலிடப்பட்டு தன் இன்னுயிரை இந்த தேசத்திற்காக இழக்கிறார். அன்புக்கினியவர்களே, இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு மகன், ஒரு மனிதன் தான் எந்த நிலையில் எப்படி இருக்கிறோம் என்கின்ற தெளிவும் புரிதலும் இருந்தாலொழிய தன்னுடைய சக மனிதர்களை மனிதர்களாக மாண்போடு நடத்துவது முடியாத இயலாத காரியம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய வழிபாட்டு வாசகத்தினுடைய முதல் வாசகமாக தூய பவுலினுடைய கடிதம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பவுல் அழகாக தன்னுடைய நிலையை விளக்குவதற்காக இந்த பகுதியை பயன்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பவுல் என்ன சொல்லுகிறார், தான் ஒரு மாபெரும் அப்போஸ்தலன், தான் ஒரு மாபெரும் இயேசுவினால் அன்பு செய்யப்பட்ட அன்பு சீடன், தான் அத்துணை அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் ஆற்றிய பணியை விட தான் ஆற்றிய பணி தலை சிறந்தது என்று மார்தட்டி கொள்ளுகின்ற ஒரு பரிசெய்யத்தனத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. அன்புக்குரியவர்களே, மாறாக இயேசு எப்படி ஒரு தாழ்ச்சியை விரும்பி வேண்டி ஏற்றுக்கொண்டாரோ அந்த தாழ்ச்சியை தனதாக்கிக் கொள்வதன் வழியாக தான் யார் என்பதை, தான் எப்படி மதிப்பிட்டிருக்கிறார் என்பதை தெளிவாக படம்பிடித்து காட்டுகிற ஒரு பகுதியாகத்தான் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் கடையவனிலும் கடையவன், நான் இயேசுவை பின்பற்றியவர்களையெல்லாம் கொன்றளிக்க வந்தவன், ஆனால் இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டவன். அன்புக்குரியவர்களே, கமாலியேலினுடைய பாதத்திலே அமர்ந்து யூத நெறிமுறைகளையும் யூத பக்தி புத்தகங்களையெல்லாம் படித்து தேர்ந்த ஒரு மேதாவியாக, மெத்தப்படித்தவராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, தன்னை ஒரு கொலைகாரனாக, தன்னை கிறிஸ்துவுக்கு எதிராக புரட்சி செய்தவனாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான தாழ்ச்சி பவுலுக்கு இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே அதிகமான புத்தகங்களை எழுதிய ஆசிரியர் என்ற பெருமையில் அவர் பெருமிதம் கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, தன்னை ஒரு கடையவனாக, அனைத்து திருத்தொண்டர்களிலும் கடையவனாக தன்னை கடைநிலைப்படுத்திக் கொள்வதன் வழியாக பவுல் கடவுளினுடைய பார்வையிலே உயர்ந்தவராக காட்சியளிக்கிறார். ஒருவர் எப்பொழுது தன்னுடைய நிலை அணிந்து தன்னுடைய யதார்த்த சூழ்நிலையில் தான் எந்த நிலையில் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வுக்கும் புரிதலுக்கும் வருகிறாரோ, அப்பொழுது மட்டும்தான் அவர் இறையருளை நிரம்ப பெறுவதற்கான ஒரு களமாக, ஒரு கருவியாக, ஒரு பாத்திரமாக மாறுகிறார் என்பதை பவுல் தன்னிலை விளக்கத்தின் வழியாக, தன்னை வெளிப்படுத்துவதன் வழியாக, தன்னுடைய அடையாளமாக இதுதான் இருக்க வேண்டும் என்பதை எதுவாகவும் இல்லாதவராக பற்றி கொள்கிறாரே அன்புக்குரியவர்களே, அதுதான் பவுல் இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்பதற்கான அடையாளம். 12 திருத்தூதர்களை இயேசு தேடி ஓடி அழைத்தது போல பவுளை தேடி வரவில்லை. இயேசுவை பின்பற்றவர்களை தேடிக் கொள்வதற்கு கிளம்பிய பவுளை இயேசு நாடி ஆட்கொள்கிறார் தமஸ்கு பயணத்தில். அன்புக்குரியவர்களே, நான் யார், என்னுடைய இருப்பு என்ன, என்னுடைய நிலையாது, என்னுடைய குறை என்ன, நான் எப்படி இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்கின்ற தெளிவு எனக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ, அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த வினாடியில் கடவுளினுடைய விலையேறப்பெற்ற ஒரு மகனாக, ஒரு மகளாக எனக்கு அடையாளம் கிடைக்கிறது என்பதுதான் ஒரு கிறிஸ்த அவனுக்கும் ஒரு கிறிஸ்த அவளுக்கும் வாழ்க்கையிலே கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்க முடியும். இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு கண்ணாடி பெட்டகமாகத்தான் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு வீட்டுக்கு உணவருந்து செல்கிறார். இந்த நிகழ்வை எவ்வாறு இந்த லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்பதை நாம் நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லூக்கா நற்செய்தியிலே, இந்த புத்தகத்தில் இந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது, வரிகளுக்கு இடையே பொதிந்து கிடக்கின்ற ஆண்டவர் இயேசு தன்னுடைய செயல்பாடுகளால், தன்னுடைய நுணுக்கத்தினால், தன்னுடைய சிறு சிறு அசைவுகளினால் வெளிப்படுத்துகின்ற மீட்பின் கீற்றை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த வாசக பகுதியை நமதாக்கி கொள்ள வேண்டும். மேம்போக்காக வாசித்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களே, அதை வேர்போக்காக அடியிலிருந்து நம் இதயத்தில் வைத்து தியானிக்கின்ற பொழுது மட்டும்தான் இயேசுவினுடைய எல்லா அசைவுகளும் மீட்பினுடைய அர்த்தங்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதிலும் லூக்கா நற்செய்தியார் புறவினத்து மக்களுக்காக, பாவிகளுக்காக, பெண்களுக்காக, அடையாளம் இழந்தவர்களுக்காக, முகவரி அற்றவர்களுக்காக தெளிவாக எழுதிய நற்செய்தி என்பதை இந்த வாசக பகுதி தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அந்த இயேசுவை உணவு உண்பதற்கு அழைத்த அந்த விருந்தினருடைய பெயரை இயேசு பதிவு செய்கிறார், சீமோன் என்று. ஆனால் இந்த வாசகம் முழுமையிலும் அவரல்ல கதாநாயகர், அந்த பெண்மணி. அந்த வாசனை நிரம்பிய திரவியத்தை ஏந்திய சிமிழை ஏந்தி வருகிறாளே, கண்ணீரால் இயேசுவினுடைய பாதத்தை நினைக்கிறாளே, தன் கூந்தலினால் இயேசுவினுடைய பாதத்தை துடைக்கிறாளே, அவள்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த நற்செய்தி பகுதியினுடைய மைய கதாபாத்திரமாக அமைந்திருக்கிறாள். இந்த நற்செய்தி மாந்தர்களில் இவள் தனிச்சிறப்புடையவள். காரணம் என்ன தெரியுமா? இவள் தன்னிலை உணர்ந்ததை எப்படி வெளிப்படுத்துகிறாள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வகுப்பறையில் மட்டுமல்ல, வாழ்க்கை என்கின்ற பெரிய பாடசாலையிலே நாம் பார்க்கின்ற, நாம் பெறுகின்ற எல்லா அனுபவங்களும் நம் வாழ்க்கைக்கு வகுடெடுக்கின்ற அனுபவங்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இந்த பெண்மணி இயேசுவை அழைக்கவில்லை, இயேசுவால் அழைக்கப்படவும் இல்லை. அந்த விருந்தினன் சீமோன் தன்னுடைய இல்லத்திற்கு இயேசுவை அழைத்ததற்கான நோக்கம் நமக்கு தெரியாது. ஒருவேளை இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அளவு கடந்த அன்பாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய செல்வ செழிப்பை இயேசுவிற்கு காட்ட வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம், அல்லது ஒரு பெயர் பெற்ற ஒரு போதகரின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்பதன் வழியாக பெருமையை கட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ஒரு வெளிவேடத்தனமாக கூட இருக்கலாம். எது எப்படியோ இயேசுவை அழைத்து விட்டார். ஆனால் அழையாத விருந்தாளியாக அங்கு வருபவள் இந்த பாவியான பெண். யூத சமூகத்திலே பெண்களுக்கு எந்த நிலை என்பதை நாம் நன்கு அறிவோம். அதிலும் குறிப்பாக ஒரு பாவி என்று சமூகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த நிலையில் நடத்துவார்கள் என்பதும் நமக்கு புரியும். இயேசு ஒரு பெயர் பெற்ற போதகர், ஒரு மெசியாவாக கருதப்பட்டவர், இறைவனுடைய ஒரே திருமகன் என்பதையெல்லாம் கடந்து அவருக்கு நான் என்னுடைய பாவத்தினால் விளைத்த துன்பத்தை, அவர் மனதை நோகச் செய்ததற்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் பாவி என்கின்ற ஒரு அடையாளத்தை அறிந்து கொள்கிறாளே. முதல் வாசகத்திலே பவுல் தான் கிறிஸ்துவை துன்புறுத்தியவன் என்கின்ற ஒரு நிலைக்கு வருகிறாரே, அந்த மனநிலையும் இந்த பெண்ணினுடைய மனநிலையும் ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசு அந்த பெண்ணை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த லூக்கா நற்செய்தியாளர் எவ்வளவு சூசகமாக இயேசுவினுடைய இரக்க பெருக்கம் எவ்வளவு ஆற்றல் மிக்கது, எவ்வளவு அருள் மிக்கது என்பதை தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்கிறார்? சீமோனினுடைய பெயரை பதிவு செய்கிறார், ஆனால் பாவியாகிய அந்த பெண்ணினுடைய பெயரை பதிவு செய்யவில்லை. இதுதான் மனித மாண்பை நடத்துகின்ற ஒரு விதம். இன்றைய ஊடகங்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு அவலம் நிகழ்ந்துவிட்டால் அவர்கள் பெயரையும் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தையும் அவளுடைய குடும்பத்தையும் அவளுடைய உறவினர்களையும் பேட்டி எடுக்கின்றேன் என்ற பெயரில், ஆய்வு செய்கின்றேன் என்ற தலைப்பிலே அவர்களுடைய அந்த தனிமையை, அவர்களுடைய தனித்துவத்தை, அவர்களுடைய அந்த தனி மனித மாண்பை எப்படி சிதைக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நங்கை ஒருத்திக்கு எந்த விதமான அசுவாசமும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக, அவளுடைய பெயருக்கு பங்கம் விளைந்துவிடக்கூடாது என்பதற்காக, அவள் மீது வரலாறு தவறான புரிதலை உண்டு பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக அவள் பெயர் விடுபடப்பட்டிருக்கின்றது. இதுதான் அன்புக்குரியவர்களே, ஒருவர் தன்னிலை அறிந்து பிற மனிதனை மாண்போடு நடத்துவதற்கான ஒரு யதார்த்தம். இயேசு வார்த்தைக்கு வார்த்தை சீமோனே சீமோனே என்கிறாரே, ஆனால் அந்த பெண்மணியை, அந்த பெண்ணை பார், அவள் செய்கின்ற காரியத்தை பார். நீ எனக்கு முத்தமிடவில்லை, நீ எனக்கு பாதம் கழுவுவதற்கு நீர் கொடுக்கவில்லை, ஆனால் அவள் தன் கண்ணீரால் என் பாதம் கழுவுகிறாள், தன் கூந்தலால் என்னை துடைக்கிறாள், தன் முத்தத்தால் என் கால்களை நினைக்கிறாள் என்று இயேசு சொல்கிறாரே. இங்கு இயேசு பார்த்தது அவளுடைய பாவத்தை அல்ல. அன்புக்குரியவர்களே, அந்த பாவத்திற்காக அவள் மனம் வருந்துவதன் வண்ணமாக அவர் வெளிப்படுத்திய அடையாளங்களை இயேசு இனம் கண்டுகொள்கிறார். அந்த பெண்ணை என்ன சொல்கிறார்? உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மீட்பு கொடுத்தது என்று சொல்கிறார். என்னுடைய வல்லமை, என்னுடைய அருள், என்னுடைய புனிதம் உன்னை பாவத்திலிருந்து விடுவித்து மீட்பு கொடுக்கவில்லை என் மகளே, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மீட்பு கொடுத்தது. இதோ இந்த திருப்பணியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உலகத்தின் எந்த மூலையில் வேண்டுமானால் இருக்கின்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் மனதில் நீங்கள் ஒரு பெரும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இதை நான் செய்து விட்டேனே, இப்படி ஒரு கொடூரமான பாவத்தை, யாருமே செய்ய துணியாத ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேனே, கடவுளினுடைய மனதை நான் நோகடிக்க செய்து விட்டேனே என்று நீங்கள் மனதிலே புழுங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கெல்லாம் கடவுள் தருகின்ற, கடவுள் சொல்ல விரும்புகின்ற காரியம் ஒன்றே ஒன்றுதான், என் மகளே, என் மகளே, நீ கவலைப்படாதே. இதோ இந்த பெண்மணியினுடைய மன வருத்தத்தை உணர்ந்த எம் திருமகன் எப்படி அவருடைய பாவங்களை அவளது நம்பிக்கையின் பொருட்டு மன்னித்தாரோ, உன்னுடைய பாவங்களையும், உன்னுடைய துன்பங்களையும், உன்னுடைய மன வருத்தங்களையும், உன்னுடைய குற்ற உணர்ச்சியையும் அவர் எடுத்து போடுகிறார். விசுவாசம் கொள் என்று அழைக்கிறார் நம்மை. நினைத்து பார்ப்போம். இதோ அந்த பெண்மணி அவள் நடைநடையாய் திருப்பயணம் மேற்கொள்ளவில்லை, வரி வரியாய் விவிலியம் வாசிக்கவில்லை, மற்றபடி எந்த விதமான ஆன்மீக முயற்சிகளையும் எடுக்கவில்லை. அவள் வடித்ததெல்லாம் கண்ணீர், அவள் பெற்றதெல்லாம் மன்னிப்பு, அவள் உணர்ந்ததெல்லாம் இயேசுவினுடைய உடனிருப்பு. இதுதான் நம்முடைய வாழ்வுக்கும் தேவையாக இருக்கிறது. நான் செய்த பாவத்திற்கு, நான் செய்த குற்றத்திற்கு, நான் செய்த தவற்றுக்கு என் உள்ளத்தில் நான் வருந்தாமல், உலகத்தில் நான் எதை செய்தாலும் அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்காது என்பதை இன்றைய இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏதோ ஒரு மாபெரும் விருந்து கொடுத்த சீமோன் அல்ல அன்புக்குரியவர்களை மீட்படைந்தது, கண்ணீர் வடித்த, தான் பாவி என்று தன்னிலை உணர்ந்த அந்த பெண்மணிதான் இயேசுவினுடைய இருத்தலுக்கான மதிப்பையும் அவருடைய ஆசீரையும் அவருடைய மீட்பையும் முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே நான் வாரி வாரி கொடுப்பதனால் இயேசுவினுடைய அன்பை வாரி பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். மனம் வருந்துவதும் கண்ணீர் வடிப்பதும் புதுவாழ்வை துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மட்டும்தான் இயேசு உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்ப்பது. இந்த மனமாற்றத்தின் அடையாளமாக, இந்த கண்ணீர் வடிப்பதனுடைய அடையாளமாக வேண்டுமானால் நம்முடைய பகிர்தலும் நம்முடைய தர்ம காரியங்களும் வெளிப்பட வேண்டுமே ஒழிய, இந்த மனமாற்றம் இல்லாமல், இந்த உருமாற்றம் இல்லாமல், இந்த உளமாற்றம் இல்லாமல் நாம் செய்கின்ற உலகத்தில் வெளித்தனமான வேலைகள் இதுவோம். அகத்திலே ஆண்டவரினுடைய அருளை பெற்றுத்தருவதற்கான அருட்கருவிகளாக அவை ஒருபோதும் இருக்காது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் என்னுடைய யதார்த்தம் எது? நான் எத்தனை புகழ் அடைந்தாலும் என்னுடைய வாழ்க்கை நிலை என்ன? நான் எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் என்னை கடவுள் எந்த நிலையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார் என்கின்ற தெளிவு இருக்கின்ற மனிதர்கள், என்கின்ற புரிதல் இருக்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் கடவுளினுடைய ஆசியையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மீட்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், பெற்றுக்கொண்டதை வாழ்வாக்குவதற்கான சாட்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இடவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு நம் ஒவ்வொருவரையும் பாவத்தை பார்த்து புறம் தள்ளுபவர் அல்ல, மனமாற்றத்தை கண்டு ஏற்றுக்கொள்பவர். இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து குறை கூறி தள்ளி விடுபவர் அல்ல, நம்மில் ஏதேனும் நிறை இருக்குமா என்று தேடி பார்த்து வாரி அணைத்து கொள்பவர். இயேசுவை தேடி நாம் செல்கிறோமோ இல்லையோ, நம்மை தேடி அனுதினமும் வந்து கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, இதோ நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள். இதோ நான் வந்திருக்கிறேன் மன்னிப்பு கழிக்க. இதோ நான் வந்திருக்கிறேன் உன் இல்லத்திலே, உன் இல்லத்திலே வாசம் செய்ய. வாசல் கதவுகளையும் உள்ளத்தின் இதய கதவுகளையும் திறந்து வையுங்கள். இயேசு வரட்டும், மன்னிக்கட்டும், மீட்பு பெறுவோம், அமைதி பெறுவோம், நிறைவு பெறுவோம், மகிழ்ந்திருப்போம். இதுவே இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தி. அதை வாழ்வாக்குவதற்கான வரத்தை இப்படியில் துறந்து வேண்டுவோம்.